ஐநூறாவது ரெஃபர்மேஷன் ஆண்டு விழாவை முன்னிட்டு சீர்திருத்த சரித்திரத்தை நாம் பார்த்துட்டு வரோம். போன வாரம் மார்ட்டின் லூத்தர் அவர் அந்த 95 தீசிஸ் கூடிய பாயிண்ட்ஸ் வந்து அந்த சபை கதவுல அடிச்சு, அதனால் ஒரு நெருப்பு பொறி மாதிரி, அதுதான் ஒரு நெருப்பு பொறின்னு எடுத்துக்கலாம், ஒரு நெருப்பு பொறி மாதிரி அதை ஆரம்பிச்சு அந்த தீ முழுவதுமாக சீர்திருத்த நெருப்பை ஊர் ஊரா பத்தி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தர் அவருடைய வாழ்க்கை முடியறதுக்குள்ளேயே கிறிஸ்தவமே ரெண்டா பிளந்து போயிருச்சு, ரெண்டா, கேத்தலிக்கு இன்னொன்னு ப்ரோடெஸ்டன்ட், இது ரெண்டா வந்ததை பார்க்கலாம். ரெஃபர்மேஷன் அதோடு கண்டினியூ ஆச்சு. வெறும் லூத்தர் மாத்திரம், லூத்தர் என்று ஜெர்மனியில் அவர் அதை செய்தாரு. அதுக்கப்புறம் கால்வின் வந்து சுவிட்சர்லாந்துலயும் ஜெனிவாலையும் அவர் பெரிய சீர்திருத்தவாதியாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டாரு. அப்புறம் ஜ்விங்லின்றவர் ஜூரிக் என்ற ஒரு ஊர்ல அவர் பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்தாரு. ஜான் நாக்ஸ் அப்படின்றவர் ஸ்காட்லாண்ட்ல, அந்த மாதிரி சீர்திருத்தம் வந்து ரொம்ப பரவ ஆரம்பிச்சிச்சு. வேதத்தின் முக்கியத்துவம் எல்லாருக்கும் பார்க்க ஆரம்பிச்ச ஒரு காலம். அவங்க அந்த சீர்திருத்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா சத்தியத்தையும் எல்லா இறையிலையும் ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த சீர்திருத்தவாதிகளுடைய பெரிய கூக்குரல் எல்லா நூற்றாண்டுகளும் இன்னும் உலகம் முடிகிற வரைக்கும் எல்லா நூற்றாண்டுகளும் போகணும் அப்படின்ற ஒரு கூக்குரல் என்னன்னு பார்த்தோம்னா அதான் இந்த ஃபைவ் சோலாஸ் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னுவாங்க. சீர்திருத்தத்தின் அஞ்சு அந்த சோலாஸ் அப்படின்வாங்க. அந்த அஞ்சு கோட்பாடுகளும் கொள்கைகளும் வந்து ப்ரோடெஸ்டன்ட் காஸ்பல்ல ஒரு சுருக்கமாக விளக்குகிறது. நான் போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்த சோலா ஸ்கிரிப்சுரா அப்படின்றது வேதம் மட்டுமே, சோலா கிராட்டியா அப்படின்றது கிருபை மட்டுமே, சோலா ஃபிடே விசுவாசம் மட்டுமே, சோலா கிறிஸ்டஸ் கிறிஸ்து மட்டுமே, சோலா டேயோ குளோரியா தேவனுடைய மகிமை மட்டுமே அப்படின்ற இந்த அஞ்சு காரியங்கள் நாம் மனப்பாடமா படிச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம், அது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இதான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்கால சத்தம் மாதிரி 17வது நூற்றாண்டுல ஒரு எக்கால சத்தம் ஊதி திரளான மக்களுக்கு சத்திய போருக்கு அழைக்கும்படி அவங்களுக்கு இந்த எக்கால சத்தம் ஊதப்பட்டது. பல பேர் இந்த சத்தத்தை கேட்டு எழுப்பி வந்தார்கள் அப்படின்னு இதை பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆண்டவருடைய உண்மையான வேதத்தில் பார்க்கிற சுவிசேஷத்தை ஒரு 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 அறிவிக்கும் வண்ணமாக இந்த அஞ்சு காரியங்கள் இருக்கே. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா வேத வசனத்தின் மூலமா தான் உண்மையாவே மறுஜன்ம அடையிறான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு கிருபையின் மூலமாக விசுவாசத்தின் ஊடமாக கிறிஸ்துவில் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்படி ரட்சிக்கப்படுகிறவன் தான் தேவ மகிமைக்காக அவன் வாழ முடியும். பாருங்களேன், அதான் அந்த அஞ்சு காரியங்கள் அதுல சுருக்கிற மாதிரி. இப்படி யோசிச்சு பாருங்க, அதை மனசுல நம்ம வச்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். பழைய காலத்துல ஒரு பெரிய டெம்பிள், பழைய காலத்துல கிரேக் ஆலயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டெம்பிள்லயோ இந்த நம்ம பில்டிங்லயோ ஒரு சர்ச் மாதிரி கட்டுறோம். அதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் தான், ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த ஃபவுண்டேஷன் தான் சோலா ஸ்கிரிப்சரா அப்படின்றது, வேதம் மட்டுமே. ஏன் எல்லாத்துலயும் நாம் என்ன நம்பணும், என்னத்தை கீழ்படியணும், என்னத்தை நம்ம ஆத்மால் மிகுந்த ஆர்வத்தோடு பற்றி கொள்ளணும், எந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாமே வேதத்திலிருந்து வருகிறதா இருக்கும். அதான் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஒரு ஆலயத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தான் சோலா ஸ்கிரிப்சரா. ரோம் என்ன சொல்லுச்சு, நாங்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனா வேதம் மட்டும் பத்தாது, சபை பாரம்பரியத்தை பார்க்கணும், பாசாரியர்கள் போப்புகள் அவருடைய ஆலோசனை போப்புடைய அதிகாரம் அதெல்லாம் பார்த்து வேதமும் அதுவும் சேர்த்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிச்சு. இந்த சீர்திருத்தவாதிகள் இல்லவே இல்லை, அது ஒரு காலம் இருக்க முடியாது, எந்த பாரம்பரியமும் தேவையில்லை, எந்த ஆசாரியருடைய போதகமும் தேவையில்லை, நமக்கு அதிகாரம் உள்ளது வேதம் மட்டுமே அப்படின்னு அவர்கள் அதை சொன்னதை பார்க்கலாம். அந்த ஃபவுண்டேஷன் வந்து கரெக்டா இருக்கணும், அந்த ஃபவுண்டேஷன்ல வந்து வேதம் மட்டுமே அதுல வச்சு ஃபவுண்டேஷனை கட்டினாதான் ஒழுங்கா வருமே தவிர, அதுல வேற ஏதாவது சேர்த்தோம்னா ஃபவுண்டேஷனே கிராக் விட்டுரும், சரியா கட்டவே முடியாது. ஃபவுண்டேஷனே சரியா இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் என்னவா இருக்கணும்? அதில் வேதம் மட்டுமே இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய சுத்தமான சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க முடியும். அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய மூணு ஸ்தம்பங்கள் பில்லர்ஸ் தான் இந்த சோலா கிராட்டியா, கிருபை மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே அப்படின்னு மூணு ஸ்ட்ராங் பில்லர்ஸ். வேதம் மட்டுமே என்ற ஃபவுண்டேஷன்ஸ்ல மூணு பில்லர்ஸ் நமக்கு நிக்குது இல்லைங்களா? கிருபை மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே. ஏன்? ஒரு ரட்சிப்பு வந்து கிருபையினாலேயே விசுவாசத்தின் ஊடமாக கிறிஸ்துக்குள்ள தான் ஒருத்தனுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அந்த மூணு பில்லர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது அப்படி ரோம் என்ன சொல்லுச்சு? இல்ல, அப்படி இல்ல. ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? நற்கிரியைகளால் கிடைக்கிறது. ரட்சிப்பு வந்து காணிக்கை கொடுக்கறதுனால, ஜெபம் பண்ணுவதனால, உபவாசம் பண்ணுவதனால, ஞானஸ்தானம் எடுப்பதனால, பேப்டிஸ்மல் ரீஜெனரேஷன் மாதிரி ஞானஸ்தானம் கொடுத்தா ரட்சிப்பு வந்துடும். பல அவங்க வச்சிருக்கிற பல சடங்குகள் செய்யறதுனால, மரியாவுடைய ஆராதனையினால, அந்த மாதிரி பல விதமான மனுஷ கிரியைகள்னால் ரட்சிப்பு வருகிறது அப்படின்னு அதை சேர்த்துக்கிட்டே போனாங்க. அதுக்கு அளவே இல்லை, இன்னமும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் அதை சேர்க்கறத பார்க்கலாம். ஆனா ரிஃபார்மர்ஸ் என்ன சொன்னாங்க? அவர்கள் வேதத்துக்கு வந்தவர்கள் இல்ல. ரட்சிப்பு இப்படித்தான் ஏற்படுது. ரட்சிப்பு எப்படி, உண்மையான ரட்சிப்பு எப்படி ஏற்படுது? ஒருத்த வந்து சுவிசேஷத்தை கேட்டு கிருபையின் மூலமாக, விசுவாசத்தின் ஊடமாக கிறிஸ்துக்குள் அவன் ரட்சிக்கப்படுகிறான். பாருங்களா, இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு என்னன்னா, இதெல்லாம் மந்திரம் மாதிரி நம்ம படிச்சு வச்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான பிரின்சிபல்ஸ். ஒருத்தன் விசுவா கிருபையின் மூலமாக, விசுவாசத்தின் ஊடாக கிறிஸ்துக்குள்ள அவன் ரட்சிக்கப்படுகிறான். அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு, அசைக்க முடியாத ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு, ஒரு அருமையான இந்த மாதிரி பில்லர்ஸை நம்ம போடும்போது தான் அதனோட உச்ச கட்டம் ஒரு ரூஃப். அந்த ரூஃப் தான் குளோரியா டேயோ அப்படின்ற மாதிரி, டேயோ குளோரியா, சோலா டேஹோ குளோரியான்ற மாதிரி, இப்படி ஒரு வேதம் மட்டுமே ஃபவுண்டேஷன் போட்டு கிருபையின் மூலமாக, விசுவாசத்தின் ஊடாக கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் ரட்சிக்கப்படும் போதுதான் அந்த ரட்சிப்பு தேவனுடைய மகிமையில் போய் முடிகிறது. அப்படிப்பட்டவன் தான் தேவ மகிமைக்கு வாழ முடியும். பாருங்களேன், இதுதான் இந்த அஞ்சு பிரின்சிபல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான, நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டிய பிரின்சிபல்ஸ். அதில் எந்த மனுஷனுக்கோ, எந்த ஆசாரியனுக்கோ, எந்த சபைக்கோ, எந்த பாஸ்டருக்கோ அந்த ரட்சிப்பில் பெருமை பாராட்ட முடியாது. அது தேவனுடைய மகிமையில் போய் முடியணும்னா வேதம் மட்டுமே என்ற ஃபவுண்டேஷன்ல, கிருபையின் மூலமாக, விசுவாசத்தின் ஊடாக கிறிஸ்துக்குள் ஒருவன் ரட்சிக்கப்படும் போதுதான் அவன் தேவ மகிமைக்காக வாழுகிற மனிதனாக அந்த ரட்சிப்பு தேவ மகிமையில போய் முடிகிறது. அதான் பினக்கல், அதான் ஒரு இது மாதிரி, ரூப் மாதிரி. பாருங்களா, இதான் அந்த ஆலயம். இதை நம்ம மனசுல வச்சுக்குவோம். அவங்க வேதம் மட்டுமே அப்படின்னும் போது, ரட்சகர் ஒருவர், அவர் அந்த அந்த வேதத்தை நாம் பார்த்து, அந்த வேதத்தை பார்க்கும்போது ஒரே ரட்சகர் கிறிஸ்து மட்டும்தான். அவர் கொடுக்கிற ரட்சிப்பை கிருபையின் மூலமாக, விசுவாசத்தின் ஊடாக பெறும்போது நான் தேவனுக்கு மகிமையாக வாழ முடியும். அப்படி செய்யும் போதுதான், அதை அவங்க ரொம்ப குக்குரலிட்டு ரொம்ப அர்ப்பரித்து அதை எல்லாரையும் அறிவிச்சாங்க, செய்தாங்க. ஆனால் நம்ம காலத்தில் பார்க்கும்போது ரெஃபர்மேஷன், சில பேர் வந்து கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, ரெஃபர்மேஷன் ஆயிடுச்சு, ஏதோ நடந்து போச்சு, அப்போ சண்டை போட்டோம். இப்பெல்லாம் சொல்ல போனால் எக்குமெனிக்கல் மீட்டிங்லாம் வைப்பாங்க. அப்படின்னா கத்தோலிக்கும் ப்ரோட்டஸ்டன்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம எப்படியாவது சமாதானப்பட முடியுமா, அப்படியெல்லாம் மீட்டிங் இருக்குது. நம்ம இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி சத்தியத்துக்கு நிற்க வேண்டியது இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ கோடிக்கணக்கான, அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரையும் அருமையாக எண்ணாம, அவங்க அருமையா நினைச்ச இந்த சத்தியங்கள் நமக்கு போய் சேரணும், இந்த சத்தியத்துக்காக நின்று அவங்க வாழ்ந்து அவங்க உயிரையே கொடுத்தது வந்து நம்ம காலத்துல அந்த சத்தியம் எப்படி மதிக்கப்படுது? ரெஃபர்மேஷன் நமக்கு சொல்லி கொடுத்தது வந்து சத்தியம்ன்றது வந்து உங்களுக்கு சீல் ஆகிற மாதிரி உங்க பாரம்பரியம், உங்களுடைய வளர்ப்பு, அதுக்கேற்றபடி சத்தியம் கிடையாது. எனக்கு பிடிச்சபடி சத்தியம் கிடையாது. சத்தியம்ன்றது சப்ஜெக்டிவ் கிடையாது. அவங்க அவங்களுக்கு ஏற்றபடி, என் ஃபீலிங் ஏற்றபடி எல்லாம் சத்தியம்ன்றது ஒரு அப்ஜெக்டிவ் காரியம். வேதத்தில் சொல்லுவதுதான் சத்தியம். அதுக்கு நாம் எல்லோரும் தலை வணங்க வேண்டும். அதான் ரெஃபர்மேஷன் நம்ம கற்றுக் கொடுத்ததுன்னு நம்ம காலத்தில் பார்த்தீங்களா, அவங்கவுங்க டினாமினேஷனுக்கு ஏற்றபடி, அவங்கவுங்க பிரிவுக்கு ஏற்றபடி சத்தியம் அப்படி பாருங்க பிரிஞ்சு போகுது இல்லைங்களா? அப்படி இல்லை சத்தியம். சத்தியம்ன்றது ஒரு அப்ஜெக்டிவ் ட்ரூத். நமக்கு பிடிச்சபடி நம்ம செஞ்சுக்க முடியாது. இன்னைக்கும் சத்தியத்தை, இந்த சத்தியங்களை எப்படி தாக்கப்படுதுன்னு பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். நமக்கு இன்னும் ஆக்சுவலாக இன்னைக்கு காலத்தில் ரொம்ப ரெஃபர்மேஷனை விட கஷ்டமான காலம் நம்ம காலத்தில் வாழ்கிறோம். ஏன் அந்த காலத்தில் ரெஃபர்மேஷன் கேத்தலிக் சபையாவது வேதத்தை நம்பிச்சு, வேதத்தை நம்பாம இல்லை. என்ன சொன்னாங்க, வேதத்தோடு பாரம்பரியத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னாங்க. திருத்துவத்தை நம்பினாங்க இல்லைங்களா, கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுத எல்லாத்தையும் நம்பினாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதை விட முரண்பாடான போதகங்கள், பல தவறான போதகங்கள், அடிப்படை போதகங்களே தாக்கும்படி பயங்கரமான பிரிவினைகள், விகாரங்கள் சபையில் வந்திருக்கு. கிறிஸ்தவம் வெறும் ஆர்சி மாத்திரம் இல்லை, பல பிரிவுகள்னா கரிஸ்மாட்டிக் கூட்டம், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து போகிற ஒரு கூட்டம், அதில் சத்தியமே இல்லாத ஒரு கூட்டம், ஒரு மேல் பார்வையான கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். இன்னும் லிபரல் கூட்டம் வேதத்தையே பல விதத்தில் தாக்குறது, வேதத்தின் அது அற்புதங்கள் எல்லாம் நம்புறதில்ல, அந்த மாதிரி ரொம்ப வேதத்தை தாக்கும்படி நம்ம நாட்டில் ரொம்ப பயங்கரமான கிறிஸ்தவம் இருக்குது. இந்த அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அவங்க நின்று அந்த சத்தியம் இன்றைக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். நமக்கு நெட்ல நியூஸ் ஹெட்லைன்ஸ் வர மாதிரி இன்னைக்கும் அது அவசியமான ஒரு சத்தியம். இன்னைக்கும் அந்த சத்தியத்துக்காக உயிர் கொடுத்து நின்று பிரசங்கம் பண்ணுகிற சபை மக்கள் நமக்கு வேணும். ஏன்னா அது இல்லாம ஒரு பயங்கரமான ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்களேன். அந்த இன்னைக்கும் தேவன் அந்த சத்தியத்துக்காக சாட்சி கொடுப்பதற்கு நமக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஓகே, அந்த சத்தியங்கள்ல நம்ம போன வாரம் ஒரு முகவரியாக சோலா ஸ்கிரிப்டுரா, வேதம் மட்டுமே அப்படின்றது என்னன்றது புரிஞ்சுக்க பார்த்தோம். என்னன்றத அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம இந்த வாரம் இன்னைக்கு பார்க்கலாம். ரெண்டு பிரிவாக நான் பார்க்கலாம்னு நினைச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம ரெஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரி இல்லையா, அது ஹிஸ்ட்ரியும் பார்க்கணும், வேதத்தையும் பார்க்கணும். சோலா ஸ்கிரிப்டுரா, வேதம் மட்டுமே அப்படின்றது அதில் என்ன உள்ளடங்கியிருக்கிறது, அது வேதத்தில் இருக்கிறதா? முதலாவது அது வேதத்தில் சோலா ஸ்கிரிப்டுரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்து இதை வந்து மார்ட்டின் லூத்தர் அனுபவத்தில் அவர் எப்படி இதுக்கு வந்தார் இல்லைங்களா, அது சாதாரணமாக வந்துடல. ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரியை அவருடைய அனுபவத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் கொஞ்சம் போய் நம்ம இருந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா அது சாதாரணமாக ஒரு கிளிப்புள்ள பேசுகிற மாதிரி மார்ட்டின் லூத்தர் அன்றைக்கி ஏதோ ஒன்று செஞ்சிட்டாருன்னு நமக்கு வராது. எவ்வளோ போராட வேண்டியதுன்ற ஒரு உணர்வு கொடுக்கும்படி ஒரு சில கொஞ்சம் டீட்டெயில்டாக சில காரியங்கள் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் இல்லைங்களா. அதை பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகே, முதலாவது வேதத்தில் சோலா ஸ்கிரிப்டுரா, வேதம் மட்டுமே அப்படின்றது வந்து அதில் என்ன அடங்கி இருக்கிறது? முதலாவது பல ஒரு 10 பாயிண்ட்ஸை கூட சொல்லலாம். சோலா ஸ்கிரிப்டுரா நாம் சொல்லும் போது வேதம் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டது, இன்ஸ்பிரேஷன் வாங்க, தேவனுடைய மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு காட் பிரீத்னுவாங்க, தேவன் ஊதி ஓதி கொடுத்த ஒரு வேதம், அது தேவ வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தைகள், தேவனே நமக்கு அப்படியே இறங்கி கையிலிருந்து கொடுத்த மாதிரி, அவரே நம் வாயை திறந்து பேசின மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதம். அதான் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட்னுவாங்க, அது அதில் அடங்கியிருக்கு. ரெண்டாவது, வேதத்தில் எந்த விதமான தவறும் இல்லை, வேதத்தில் தவறே கிடையாது, இன்னரென்ட்னுவாங்க, எந்த விதமான சிறிதான தவறும் வேதத்தில் நான் பார்க்க முடியாது. டிரான்ஸ்லேஷன்ல வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன் இருக்கலாம், ஆனால் மூல பாஷையில் எழுதப்பட்ட எபிரேயரும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட வேதத்தில் எந்த விதமான தவறும் நான் பார்க்க முடியாது. அப்புறம் அதுல வேற என்ன அடங்கியிருக்கு, வேதம் தவறலைக்காது, இன்ஃபாலிபிள் அப்படின்வாங்க, அதாவது வேதம் சொன்ன எந்த காரியமும் நிறைவேறாம போகவே போகாது. அது வேதம் சொல்லுது, வேதம் அதிகாரம் உள்ளது, வேதம் தெளிவுள்ளது, வேதம் போதுமானது, வேதம் மாறாதது, வேதம் தோல்வி அடையாதது, கடைசியாக வேதம் இறுதியானது, இறுதியானது, ஃபைனாலிட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். வேதத்தை ஆண்டவர் சேர்த்துக்கிட்டே இல்லை, இன்னும் கொடுத்துக்கிட்டே இல்லை, இறுதியாக ஒரே தடவை கொடுத்து நமக்கு முடிச்சிட்டார். இன்னுமே ஆண்டவருடைய வெளிப்பாடு கிடையாது, ஆண்டவர் மனித குலத்துக்கு ரட்சிப்புக்கு தேவையான சகல காரியங்களும் சொல்லி முடிச்சாச்சு. த ஃபைனாலிட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், இந்த தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்குவோம். இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு வேதத்துல பார்ப்போம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வேதம் மட்டுமே சொல்லும் போது அதுக்குள்ள அடங்கியிருக்கக்கூடிய தன்மைகள், வேதத்தின் தன்மைகளை நம்ம பார்க்கிறோம். வேதத்துல பார்ப்போமே, முதலாவது த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், வேதம் வந்து தேவ ஆவியால் அருளப்பட்டது வந்து 2 தீமோத்தேயு 3:16 படிக்கலாம். நான் படிக்கிறேன், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All scripture is inspired by God. All scripture, வேத வாக்கியங்கள் எல்லாம், பாருங்களேன் ஏதாவது விட்டுருக்கா, வேத வாக்கியங்கள் எல்லாம் எல்லாமே தேவ ஆவியினால் ஊதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு சின்ன ஜாட் அண்ட் டிட்டில்னுவாங்க, எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும், ஏசு சொன்னார் இல்லைங்களா, ஒளிந்து போவது இல்லைன்னா, அது எல்லாமே தேவன் சில நேரங்களில் காமா, இந்த காமா வரணும், இங்க உறுப்பு வரணும், அது எல்லாமே ஒரு ஒத்து வரணும், எல்லாமே தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் தேவ ஆவியினால், தேவ வாயிலிருந்து புறப்பட்டு வந்துச்சு. மனிதர்களை கருவிகளாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாலும், மனிதர்களுடைய அனுபவங்களே, குணாதிசயங்களே, அவர்களுக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகளே, அவங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தினாலும், தேவ ஆவியானவர்களை ஏவி இதை எழுத வைத்தார். அதை நம்ம நம்பணும். பாருங்களேன், ஏசு சொன்னா தேவ வாய், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறது இல்ல, தேவ வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும், இந்த வார்த்தைகள்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வாயிலிருந்து வந்துச்சு, ஒரு வாயிலிருந்து. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? கடவுளே பேசி, உலகத்தை படைத்த கடவுளே பேசி எழுதி கொடுத்த வார்த்தை, அதான் நம்பிக்கை, இன்ஸ்பிரேஷன்ல நம்பிக்கை. கடவுள் என்கிட்ட பேசணும்னு விரும்பி என் மொழியில் எழுதி கொடுத்த வார்த்தை, இதை மறைக்க கூடாது. அதான் மார்ட்டின் லூதர் இருந்த ஒரு வைராக்கியம், வேதம் வந்து ஒரு அம்மா தன் பிள்ளையோடு பேசுற மாதிரி இருக்கணும், அதை போய் லத்தீன் மொழியில வச்சு ஜனங்களை ஏமாத்துறீங்களேயான்னு கோபம் அவருக்கு வந்துருது. அதனால தான் இரவும் பகலமா உழைச்சி அவர் போய் அந்த ஜெர்மன் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு மனுஷன். அவ்வளோ தாடியெல்லாம் வந்துருச்சு, ஒரே மூலையில அடிச்சுட்டாங்க, உழைச்சி வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சி எழுதி எடுத்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு வர, அந்த எம்பரர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கிஃப்டா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அவரு பார்த்து, ஏன்பா உயிரை வேட்டையாடுறாங்க, இன்னமும் நீ அடங்கலையா நீ அப்படின்னு, இது வெளியிட்டா என்ன வரும் தெரியுமான்னு, நல்லா தெரியும், வெளியிடுங்க அப்படின்னாரு. மக்கள் படிக்கணும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு. அதை பார்க்கும்போது இன்ஸ்பயர்ட், கடவுள் வாயிலிருந்து புறப்பட்ட வேதம், தெய்வீக வெளிப்பாடு, பரலோகத்திலிருந்து நமக்கு இறங்கி வந்த வெளிப்பாடு, இன்ஸ்பயர்ட். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகும்படி, ஆகவும் தேவனுடைய மனுஷன் தேறினவனா மாறணும். அற்பமாக யோசிக்காத முட்டாளாக ஆசாரியர் சொல்றதும் அவங்க சொல்றதும் இல்லாம தேறினவனாகணும், தேர்ந்தவனாக மாறணும், சிறந்தவனாக மாறணும். அவன் குணத்தில், நற்குணங்களோடு, கேரக்டர்ல, அவன் பேச்சுல, அவனுடைய நடவடிக்கையில, இருதயத்துல தேறினவன் அவன். சாதாரணப்பட்ட மனுஷன் இல்லையா, ரொம்ப தேர்ந்தவர் அவர். அவர் குடும்பத்திலையும் பார்க்கல, அவர் வேலையிலையும் பார்க்கலாம், அவங்கள பார்க்க ரொம்ப தேர்ந்தவர் அவர். தேறினவனா மாறவும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி, எவ்வளவு பெரிய நற்கிரியைகள், தேவனை மகிமைப்படுத்தும் நற்கிரியைகளை செய்யற தகுதி, யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஒரு சபையை நடத்தக்கூடிய ஒரு பாஸ்டரோ, ஒரு பெரிய ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மிஷினரியோ, ஒரு பெரிய சந்ததியே மாற்றக்கூடிய ஒரு மனிதனாக மாறும்படிக்கு வேத வசனம் தாங்க செய்ய முடியும். அந்த மனுஷன் இரவும் பகலும் உட்காந்து படிச்சு புதிய ஏற்பாடே கரைச்சி குடிச்சு, புதிய ஏற்பாடே அவன் மைண்ட்ல இருக்கு. அந்த அளவுக்கு வேதத்தை படிச்சதுனால தான் அந்த மாதிரி மாற்ற முடிஞ்சிச்சு, தேறினவனா அவரை மாத்துச்சு. நம்மளையும் அதை இப்படி மாத்தணுன்றதுக்காகத்தான் தேவ ஆவியானவர் மூலமாக தேவனே பேசி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதான் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேறினவனாக இருக்கவும், அவைகள் உபதேசத்திற்கும், டீச் பண்றதுக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும். ஏ, நம்ம கடிந்து கொள்ளப்படணும், ரொம்ப கடிந்து கொள்ளப்படணும், நம்முடைய குற்றங்கள்லாம் தெரியப்படணும். சீர்திருத்தலுக்கும் நம்ம சீர்திருத்தப்படணும். நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அது தவறான டிரான்ஸ்லேஷன், பிரயோஜனம் உள்ள இல்லை. அது ஆக்சுவல் வேர்டு என்னன்னா, இந்த உலகத்திலேயே சீர்திருத்தவும், உபதேசிக்கவும், கடிந்து கொள்ளவும், கடிந்து கொள்ள ஒரு மனுஷனை சிறந்தவனாக மாற்றக்கூடியது இந்த வேதம் மட்டும்தான். சீரழிந்த மனிதனை உயர்ந்த பரிசுத்தவான மாற்றக்கூடியது இந்த வேதம் மட்டும்தான். பிரயோஜனமானது தவறில்லை, இதை தவிர்த்து உலகத்தில் வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு மனுஷனை இதை தவிர்த்து ஒரு ஆத்மா சீர்கெட்ட பாவியை ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதும் ரட்சித்த ஆத்மாவை பரிசுத்த பாதையில் வளர்த்து கொண்டு போவதும் இந்த வேதத்தை விட்டு வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் சொல்ற பாருங்களேன் அவ்வளவு அருமையான வேத வாக்கியம் 1 பேதுரு 2:21. தீர்க்க தரிசனம் ஆனது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பாருங்களேன் அருமையா பேதுரு சொல்றார், ஒரு காலம் அது மனுஷன் நினைச்சு வந்ததே கிடையாது. தேவ ஆவியானவர் பரிசுத்த மனுஷர்களை ஏவப்பட்டு, அவர்கள் ஏவப்பட்டு இன்ஸ்பயர், அதான் இன்ஸ்பயர், ஏவப்பட்டுனா இன்ஸ்பயர் பண்ணி ஓதி பேசினார்கள் அப்படின்னு. எபிரேயர் 12 இருக்கு, தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதுமோ ஒரு எனர்ஜெட்டிக், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. கடவுளுடைய உயிர் எங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த புக்குள்ள தாங்க இருக்குது கடவுளுடைய உயிர். கடவுளுடைய உயிர் நமக்குள்ள வரணும்னா இந்த புக்கை பார்க்கும் போது தாங்க கடவுளுடைய உயிர் வருது, என்கரேஜ்மெண்ட் வருது, ஆவி வருது, எல்லாமே இந்த புக்ல இருந்து தான் நமக்கு வர முடியுங்க. அதான் இவர் சொல்ற, இட்ஸ் லிவிங் அண்ட் ஆக்டிவ் வேர்ட் ஆஃப் காட். அதை படிக்கும் போது தான் நமக்கு உயிர்வே வருது, தெரியுமா? கடவுளுடைய உயிர் இதுக்குள்ள இருக்குது. அதான் பாக்குறோம் நம்ம. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பேசின வார்த்தைகளே ஆவியும் உயிராக இருக்கிறது, ஜீவனுமா இருக்கிறது, இல்லைங்களா? அந்த உயிர் இங்க தான் இருக்குது. ஓகே, முதலாவது என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய வார்த்தை இன்ஸ்பயர்ட். அதான் சோலா ஸ்கிரிப்சர்னா ஆண்டவரே பேசி கொடுத்தது, இது ஏவப்பட்டு கொடுத்தது. அது சோலா ஸ்கிரிப்சரால முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், வேத வாக்கியத்தில் எந்த விதமான தவறும் இல்லை. த இன்னரன்சி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், எந்த விதமான தவறும் இல்லை. தேவ ஆவி அதை ஏவி இருந்தால் தேவன் பொய் உரையாத தேவன், பரிசுத்த தேவன், சத்தியத்தின் தேவன், அவர் வாக்கில் எந்த விதமான தவறும் இருக்கவே வழி இல்லை. பாருங்களேன், காட் கெனாட் லை, பொய் உரையாத தேவன், தேவனால் கூடாத காரியம் அப்படின்னு பைபிள்ல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்ன? பொய் உரையாத முடியாது, தேவனால் பொய் சொல்லவே முடியாது, அவனால கூடாத காரியம். யோவான் 17:11, உம்முடைய வார்த்தை சத்தியம், உம்முடைய வார்த்தை சத்தியம், இயேசுவே சொன்னாரு. நீதிமொழிகள் 30:5, ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் சோதிக்கப்பட்டிருக்கிறது, சோதிக்கப்பட்டு, அது டெஸ்டட், எவ்ரி வேர்ட் ஆஃப் காட் இஸ் டெஸ்டட். ஆகவே அதுல எந்த விதமான தவறும் இல்லை. வேதமே காட்டுதல், வசனத்தில் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். வேதம் முதலாவது இன்ஸ்பயர்டானது, தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டது, அதில் எந்த விதமான தவறும் இல்லை. மூணாவது, இந்த இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர், வேதம் தவறலைக்காது, அது சொன்னது நிறைவேறே தீரும், தீராம போகவே போகாது. இயேசு மலைப்பிரசங்கத்தில் நாம் படிச்சிருக்கிறோம், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சின்ன எழுத்து, எழுத்தின் உறுப்பு அப்படின்னா, ஒரு ஒரு டீ போடுறோம்னா அந்த டீக்கு மேலே வர லைன், ஒரு ஈ போடுறோம்னா ஈக்கு ஒரு லைன் வருது இல்லையா, அதான் உறுப்பு. ஒரு சின்ன ஒரு டாட், அது டாட்டு கூட நிறைவேறாம போகாது. அப்படின்னா கீழே உழுவாத வார்த்தைகள், இன்ஃபாலிபிள்னா அது கீழவே உழுவாது, அது நிறைவேறாம போகவே போகாது, நிச்சயமாக நிறைவேறும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? த இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், த ஸ்கிரிப்சர் கெனாட் பி புரோக்கன். ஜான் 10:35, வேத வாக்கியம் தவறாதிருக்கும் அப்படின்றார். தவறாதா இருக்க அப்படின்னு இயேசு சொல்றார். ஓகே, வேதம் தவறலைக்காது என்ற குணாதிசயத்தை பார்த்தோம். அடுத்த நாலாவதாக, வேதம் அதிகாரம் உள்ளது, வேதம் அதிகாரம் உள்ளது. இந்த உலகத்திலேயே நம்முடைய மனசாட்சி அதிகாரம் செலுத்தக்கூடியது வேதம் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேல வேற யாருமே கிடையாது, வேற யார் பேச்சும் நம்ம கேட்க வேண்டியது இல்லை. வேதம் அதிகாரம் உள்ளது. பாருங்களேன் எங்க அது சொல்லியிருக்கு, பல இடங்கத்தில் இது தேவன் பேசியிருந்தா, தேவனால் அருளப்பட்டிருந்தா, இது தவறலைக்காத இருந்தா, இது நிச்சயமாவே அதிகாரம் உள்ளதா இருக்கும். சங்கீதம் 19:7 சொல்லப்படுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பாதையை பேதையை ஞானி ஆக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் பர்ஃபெக்ட், the law of the Lord is perfect. ஆண்டவர் வந்து இதுல நமக்கு அறிவுரை கொடுக்கல, முடிஞ்சா இதை சேஃபான ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, அதிகாரத்தோடு நீ இப்படி வாழ்ந்தாதான் பொழப்பேன்னு கொடுத்திருக்கிறார். நீ அழியாம வாழணும்னா என் வேதத்தின்படி வாழ்ந்தாதான் முடியும்னு கொடுத்திருக்கிறார். இஷ்டம் இருந்தா வேதத்தின்படி, இல்லைனா இல்லைன்னு இல்லை, அதிகாரத்தோடு கொடுத்திருக்கிறார், கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்கணும். வேதம் அதிகாரம் உள்ளது, வேதத்தை கீழ்படியாமல் போனா அழிவு வரும்ன்றத, சாபம் வரும்ன்றத சொல்லி இருக்கிறார். பாருங்களேன், ஒவ்வொரு கடவுளுடைய கட்டளையும் கடவுள் கொடுக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். பாருங்களேன், ஒரு வசனத்தை இன்ட்ரெஸ்டிங்காக படிப்போம். சில பேர், எனக்கு ஆண்டவர் வந்து நேராக பேசினாரு, ஆண்டவர் வந்து நேராக தரிசனம் கொடுத்தாரு, அதை பண்ணாருன்னு. பேதுருவுக்கு கொடுக்காத தரிசனமா? பேதுரு ஒரு இடத்துல அவர் வந்து மலை மறுரூப மலையில் பேதுருவும் யோவானோ அங்கே போய் இருக்கிறாங்க. என்ன ஒரு தரிசனம் அது! அங்கே வந்து இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாரு, திடீர்னு அவர் துணியெல்லாம் வெள்ளையாயிருச்சு. அப்புறம் பார்த்தா பிதாவும் அங்கே வந்துட்டார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, மூணு பேரை இருக்கிற ஒரு இடம். அங்கே வந்து எல்லாம் முகக்குப்புற விழுகிறாங்க. இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு ஒரு மேகமே வந்துருச்சாங்க. அதையெல்லாம் பார்த்தார் பேதுரு. பார்த்த பேதுரு என்ன சொல்றார் தெரியுமா? அதை விட, அந்த அனுபவத்தை விட பார்க்கிலும். பாருங்கள, 2 பேதுரு 1:16, யாராவது ஒருத்தர் படிங்க.
நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம்.
இவர்
என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
பாருங்க, இங்கிலீஷ்ல வரும், நாங்கள் கண் கூட பார்த்தோம், அதை கேட்டோம், கண்சாட்சியா கேட்டோம். ஆனா அதை விட, அந்த அனுபவத்தை விட அதிக உறுதியான அதிகாரம் உள்ள வேத வாக்கியத்துக்கு நமக்கு உண்டு. என்ன சொல்றாரு அப்புறம்?
பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற
அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். அந்த வசனத்தை கவனித்திருப்பது நல்லமா இருக்கும். பாருங்களேன், அதனோட அதிகாரத்தன்மையை நம்ம பார்க்கிறோம். வேதம் அதிகாரம் உள்ளது. அடுத்ததாக, வேதம் மட்டுமே சோலா ஸ்கிரிப்சரால் இருக்கக்கூடியது, வேதம் தெளிவுள்ளது. தெளிவுள்ளது என்ன தெளிவுள்ளது? வேதத்தை நாம் தெளிவாக படித்து புரிந்து கொள்ள முடியும். அடிக்கடி பரிசேயர்கள் ஆண்டவர் பார்த்து கேட்டது, நீங்கள் வாசிக்கவில்லையா? உங்களுக்கு 2 கண் இருக்குது இல்ல, உங்களுக்கு காது இருக்குது இல்ல, 2 காதுக்கு நடுவுல மூளை இருக்குது இல்ல, அந்த மூளையை வச்சு நீங்க வாசித்து புரிந்து கொண்டது இல்லையா, வாசித்தது இல்லையான்னு அடிக்கடி ஆண்டவர் கேட்ப. அநேக நேரங்கள்ல நீங்க வாசித்தது இல்லையா, கடவுள் தெளிவாக பேசி இருக்கிறாரே, படிச்சது இல்லையா? ஆண்டவர் திக்கி திக்கி பேசல, ஆண்டவர் குழப்பமாக பேசல, தெளிவாக நமக்கு புரியும்படி பேசி இருக்கிறார். உண்மைதான், பரிசுத்தாவி நமக்கு விளக்கி கொடுக்கணும். ஆனா வேதத்தை நாம் படிச்சு முயற்சி எடுத்து படிச்சோமானால் ஆவியானுடைய உதவியோடு நிச்சயமாகவே வேதம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். கத்தோலிக்க சபை அதை இல்லைன்னு சொல்லுச்சு, அதுக்கு விரோதமாக இல்ல. கத்தோலிக்க சபை என்ன பண்ணாங்க, அது வேதம் பொதுவான மனிதர்களுக்கு புரியாது, சாதாரண உட்கார்ந்து வாரத்துக்கு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வர மனிதர்களுக்கு வேதம் புரியாது, அதனால தான் அது அவங்க சொந்த பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரசங்கமும் லத்தீன் மொழியில இருந்துச்சு, அவங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிச்சு இந்த கத்தோலிக்க சபை. இந்த பியூர் ரிஃபார்மர்ஸ் என்ன செஞ்சாங்க, இல்ல தவறு, ஒரு பிஷப்பை விட, ஒரு ஆசாரியனை விட, ஒரு விவசாயி வேதத்தை அதை விட நன்றாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் வரும், அதை கற்றுக்கொள்ள முடியும். சாதாரண மக்கள் நன்றாக வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதனால அது வேதம் தெளிவானது அப்படின்னு அவங்க அதை நிறைய அறிவிச்சதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வேதம் போதுமானது, போதுமானது இல்லைங்களா. பல குணாதிசய வேதத்தை பற்றி பார்க்கும்போது வேதம் போதுமானது, கடவுளுடைய நோக்கங்கள் எல்லாம் பூமியில் அவர் நிறைவேற்றணும்னு கொண்டிருக்கிற எல்லா நோக்கங்களும் நிறைவேற்றுவதற்கு வேதம் போதுமானது. ஏன் அவரே சொல்லியிருக்கிறாரு ஐசாயா 55:11 அவர் என்ன சொல்றாரு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும், காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்களேன், அது வெறுமையா திரும்பி வராது. நான் எதுக்காக என் வேதத்தை கொடுத்தனோ அது நிறைவேற்றே தீரும். கடவுளுடைய மீட்பின் எல்லா நோக்கங்களும் உலகத்தில் அவருடைய வேதம் நிறைவேற்ற முடியும். அது போதுமானது, அதுக்கு ஒன்றும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்களேன், அதுக்காக அற்புதங்கள் வச்சு நம்ம மனசுல ஏமாத்தலாமா, ஆண்டவருடைய மீட்பின் நோக்கத்தை நிறைவேற்றலாமா, இல்லை போதுமானது வேதம். வேதத்தை பிரசங்கம் பண்ணா போதும். வேதம் மட்டுமே, வேதம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். வேதம் மட்டும்தான் ஒரு மனுஷன் அவனை பாவியின் உணர்த்தி, அவன் பாவத்தை உணர்த்தி அவனுக்கு மறுமாற்று மனு மறுஜன்மத்தை கொடுக்க முடியும். பாருங்களேன், வேதம் ரொம்ப பவர்ஃபுல். ஒரு கன்விக்ட் பண்ணி அவனை குற்றம் தீர்த்து அவனை கண்டிக்கக்கூடியது வேதம் மட்டும்தான். அவ்வளோ பவர்ஃபுல் வேதம். உலகத்தை இந்த உலகத்தில் விட வேதத்தை விட ஒரு பெரிய பவர்ஃபுல் வெப்பன் வேற இல்லை தெரியுமா. அதை விட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இல்லை. பவர், 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 அற்புதம் செய்கிறோம். அந்த பவர் அவனை கீழே உழு வச்சு, ஆட்ட வச்சு, சிரிக்க வச்சு, ஓட வச்சு, என்னானோ பண்ணி தொழிலாம். ஆனால் அவனுக்கு மறுஜன்மம் கொடுக்கவே முடியாது. அவன் ஒரு பெணம், பெணத்தை என்னானவோ பண்ணிடலாம். ஆனால் அந்த பெணத்துக்கு உயிர் மூட்டி மறுஜன்மத்தை கொடுத்து அவனை புது சிருஷ்டியாக ஆக்கக்கூடியது வேதம் மட்டும்தான். என்னானோ பண்ண வச்சிடலாம். பாருங்களேன், மற்றது மியூசிக்கை போட்டு எமோஷனில் போட்டு என்னானோ பண்ண வச்சிடலாம். பவர்ஃபுல்லாக அவன் ஆத்மாவிலையும் அவனுக்குள்ளக்குள்ளே பூந்து அவனை பேசி பாவின்னு உணர்த்தி அவனை மறுமாற்றம் கொடுக்கக்கூடிய வேதத்தினால் மட்டும்தான் முடியும். வேற இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம பண்ணிக்கலாம் வேதம் இல்லாமல். பாருங்களா, அதுவா நமக்கு தேவை. அதான் மக்கள் எல்லாம் பண்ணுறதை பார்க்குறோம். பாருங்களேன், இப்போ பேதுரு அவர் சொல்கிறாரு 1 பேதுரு 1:23 என்ன சொல்கிறாரு, அழிவுள்ள வித்தினால் அல்ல என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். நீங்க ஜனிப்பிக்கப்பட்டது எப்படி, அபிஷேகம் பிறந்தோ இல்லை ஆட வச்சோ டான்ஸ் ஆட வச்சோ இல்லை, அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால் பிரசங்கம் பண்ணும் போது அதை நீ கேட்டதுனால தான் உனக்கு மறுஜன்மம் ஏற்பட்டுச்சு. ஆவியானவர் உனக்கு வேலை செஞ்சு உனக்கு புது மனுஷனா உன்னை மாத்தினது வேதத்தான் மாத்துச்சு. பாருங்களேன், அதான் அவர் சொல்றார், பவர்ஃபுல் கிடையாது உலகத்தில், அதை விட பவர்ஃபுல் வெப்பன் வேற கிடையவே கிடையாது. எவ்வளோ லைஃப் அதுக்குள்ள இருக்குது. இந்த புக்கு, இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியம் வசனம் வந்து ஒரு இதயத்தில் நாட்டிட்டோம்னா, அது பரிசுத்தாவி அதில் வேலை செய்துட்டார்னா, இறையாண்மை கிருபை அவன் மேலே பட்டுருச்சுன்னா, அது நித்திய ஜீவனை உற்பத்தி செய்யும். அவனுக்கு இதுதான் செய்ய முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. நல்லா பாட்டெல்லாம் பாடி ஒரு 5 மணி நேரம் பாட்டை பாடினாலும் இல்லை திருந்தாது. வேதம் மட்டும்தான் ஒரு பாவிக்கு, எத்தனை வருஷம் ஆனாலும் வேதம் மட்டும்தான் அவனை பிசாசின் கண்ணிலிருந்து தப்ப வச்சு சத்தியத்தின் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சத்தியம் அவனுக்கு விடுதலை கொடுத்து அவனை மறுஜென்மம் செய்யக்கூடியது வேதம் மட்டும்தான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் என்ன ஆனாலும் வேதம் விட்டு நம்ம போகவே மாட்டோம். பாருங்களேன், ரிஃபார்மர்ஸ்க்கு அது இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் ட்ராமா பண்ணுறாங்களே, எதுக்கு ட்ராமா பண்ணுறாங்க? வேதம் பத்தாது, வேதம் போதாது. ட்ராமா பண்ணணும், அற்புதம் செய்யணும், சாட்சிகள் சொல்லணும், ஏன் அதெல்லாம் வந்துருச்சு? ஏன், வேதத்தின் போதுமான தன்மை, வேதம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு மனுஜன்மத்தை கொடுக்க முடியும். நீ வேண்டாம் அவன் ட்ராமா பண்ணி மதமாற்றம் செய்யலாம், ஆனால் மனமாற்றம் செய்யக்கூடியது வேதம் மட்டும்தான். பாருங்களேன், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அது அது ஒன்று தான் செய்ய முடியும். இன்னொன்று, யாக்கோபு 1:21 பாருங்களேன், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, எல்லா கொடிய துர்கணத்தை தூக்கி போட்டுங்க. உங்க உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க இதயத்தில் நாட்டப்பட்ட ரட்சிக்க வல்லமை உள்ளதா வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை, அந்த வசனத்துக்கு மட்டும்தான் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய வல்லமை, அதுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே வேதம் போதுமானது. ஒரு பாதியை ரட்சிக்கும்படி, மறுஜன்மம் கொடுக்கும்படி வேதம் மட்டும் பிரசங்கம் பண்ணாதான் அது ஆக முடியும். வேதத்தில் இருக்க சுவிசேஷ பிரசங்கம் பண்ணாதான் ஆக முடியும். கதை அடிச்சுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் ஆகாது, அற்புதம் எல்லாம் மாறாது, மதம் தான் மாத்திட்டு இருப்போம். அதாக வேதத்தை பிரசங்கம் பண்ணணும், வேதத்தை செய்யணும், புரியுங்களா? அதுதான் மறுஜென்மத்தை கொடுக்க முடியும். மறுஜென்மம் பெற்ற ஒரு மனிதன் பரிசுத்த வாழ்க்கையில வாழ்றது, பரிசுத்தத்தில் வளர்றது எப்படி வளர முடியும்? பிதாவே உம்முடைய வார்த்தையே சத்தியம், அந்த சத்தியத்தினாலேயே இவர்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு மறுஜன்மம் கொடுக்குது. அந்த வார்த்தை தான் மறுஜன்மம் அடைஞ்சவனை பரிசுத்தமாக்குதல்ல வளர்த்து போய் மகிமைக்கு கொண்டு போகுது. வேதம் மட்டும்தான் போதுமானது. நம்ம சகலத்துக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாக மகிமையாக வாழ்ந்து மகிமையான ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து போறதுக்கு வேதம் போதுமானது. மத்த அவர் வந்திருக்கிறாரு, பெனியன் வந்திருக்கிறாரு, பாங்கோ வந்திருக்கிறாரு, இவர் வந்திருக்க ஓட வேண்டியதில்லை. அவங்க பின்னாடி எல்லாம் அவங்க கிட்ட அபிஷேகம் வாங்க வேண்டியதில்லை, இவங்க கிட்ட சாபத்தை ஒழிக்கிற இதை வாங்க வேண்டியதில்லை. வேதம் போதுமானது. நம்ம ஊர்ல இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுமே. ஓகே, வேதம் போதுமானது. அடுத்தது ஏழாவது, வேதம் மாறாதது. மாறாதன்மை உள்ளது வேதம், ஒருபோதும் மாறாதது. பாருங்களேன், காலையில் நான் படித்த மாதிரி சங்கீதம் 119:29 சொல்றது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. எஸ்டாப்ளிஷ்டு, அது மாற்றமே கிடையாது. வசனத்தை அவர் மாற்றவே மாட்டார். ரைட்ன்றது ரைட்டு தான் எப்பவும், தப்புன்றது தப்பு தான். ரட்சிப்பின் வழி இதுதான். ரட்சிப்பின் வழினா ஆதி ஆமத்திலிருந்து இந்நாள் வரைக்கும், உலகம் முடிகிற வரைக்கும் அதான் ரட்சிப்பின் வழி. அது வழியே கிடையாது. ஆண்டவர் மாத்திர வேதத்தை மாத்திரவரில் மாறாத வேதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் மாறாதவராக இருப்பது போல் அவருடைய வார்த்தைகளும் மாறாதது. அடுத்த குணாதிசயம், வேதம் வெல்ல முடியாதது அப்படின்னு சொல்லலாம். த இன்வின்சிபிலிட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், அதை வெல்ல முடியாது. என்னதான் பண்ணாலும் கடைசியில் வேதம் தான் ஜெயிக்க போகுது. பாருங்களேன், வெல்ல முடியாதது. எல்லா ஆயுதங்களை விட இந்த உலகத்தில் மனிதன் பயன்படுத்தக்கூடிய மிக சிறந்த ஆயுதம் வேதம் தான். ஏன் எரேமியா 23:29 போட்டிருக்க, இட்ஸ் நாட் மை வேர்ட் லைக் அ ஃபயர், என் வார்த்தை அக்கினி மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கிறார். என் வார்த்தை சமிட்டி மாதிரி இல்லையா, எந்த விதமான கடின கற்பாரையும் நொறுக்கக்கூடிய சமிட்டி என் வார்த்தை அப்படின்றார். அது செய்யக்கூடியது, வேற எதுவும் செய்ய முடியாது. எபிரேயர் 4:12 யாராவது ஒருத்தர் படிங்களா, எபிரேயர் 4:12. இந்த காரியம் இந்த உலகத்துல எது செய்ய முடியும்? இதை விட பவர் வேற எதுக்கு இருக்கு?
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருத்தானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கழுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவப்படுத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
இந்த மாதிரி உலகத்தில் வேறு எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளவு பவர்ஃபுல் வேதம். ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரித்து இதயத்தின் நினைவுகளை வகையறிந்து அது கணுக்களையாக என்னென்னவோ வேதம் செய்ய முடியும். அற்புதமான காரியத்தை, மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை வேதம் செய்து ஒரு மனுஷனுக்கு மறுஜன்மத்தை தர முடியும். அது மட்டும்தான் தர முடியும். கடைசியாக, வேதம் இறுதியானது. அதுல என்ன சொல்றோம், the finality of the word of God. கடவுள் வந்து மனுஷனுக்கு வெளிப்படுத்த வேண்டிய எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி வேதமாக கொடுத்து, அது the canonized scripture-னுவாங்க. அது முழு பரிபூர்ணமாக, முற்றிலுமாக, பரிபூர்ணமாக. பரிபூர்ணத்துல ஏதாவது குறை இருக்க முடியுமா? பரிபூர்ணத்துல நம்ம ஏதாவது சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. word of God is perfect. அது பெர்ஃபெக்ட் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல சேர்க்கவோ கூட்டவோ குறைக்கவோ பார்க்கிறவனுக்கு பெரிய வாதைகள் வரும்னு சொல்லி இருக்கிறார், இல்லைங்களா? யூதா சொல்றார், நமக்கு ஒரே தடம் ஒப்பு வைக்கப்பட்ட சத்தியத்துக்காக தைரியமாக நாம் போராட வேண்டும் அப்படின்றார். ஏன்னா ஒரே தடவை கொடுத்தாச்சு. என்ன செய்யறது, நமக்கு ஊர்ல ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் இந்த வெளிப்பாடை எனக்கு தந்தார், அதெல்லாம் எவ்வளவு பெரிய தேவ தூஷணம் தெரியுமா? ஏன் ஆண்டவர் தான் பேசி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, உங்ககிட்ட என்ன தனியா வந்து பேசுறது அவரு அப்படின்னு கேட்கணும். என்ன உங்ககிட்ட வந்து பேசுறது, எல்லாம் கொடுத்துட்டாரு அவரு, அதெல்லாம் எவ்வளவு தவறானது. அதுவும் அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப வேதத்துக்கு முரணாதான் இருக்கும், ஆப்போசிட்டா தான் இருக்கும். அதெல்லாம் நம்ப கூடாது. நீங்க God has given the complete and the perfect word of God. It's the final word of God. அதோடு அவர் வெளிப்பாடு நின்று போச்சு. இதன் மூலமா நான் பார்த்து என்ன ரொம்ப ஆங்காரம், ஆண்டவர் எனக்கு தனியா பேசணும், நான் வேதத்தை படிச்சு புரிஞ்சுக்க மாட்டேன், ஆண்டவர் என் கூட தனியா பேசி எனக்கு ஸ்பெஷலா பேசணும்னு சிரிறாங்க. ஒரு கூட்டம் பெந்தகோஸ்த் கூட்டம் என்ன செய்யறது? இந்த கூட்டத்தை சீர்திருத்தத்துக்கு மார்ட்டின் லூத்தர் மாதிரி ஒரு வால் பிறக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்களேன். அதான் ரொம்ப நமக்கு வைராக்கியமா வருது. வேதத்துக்கு கிறிஸ்து பேரை வச்சு இதெல்லாம் நடக்குது, சாய்பாபா பேரை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா சிரிக்கிறதும் குதிக்கிறதும் லப லபான்றதும் வேற யாராவது பேர்லாம் வச்சுக்கிறத அந்நியர்ங்க பாக்குறாங்க இல்லையா? கிறிஸ்து பேரை வச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க இல்லைங்களா? நம்ம அப்படித்தானே இடம் போடுவாங்க, ஒரு இடம் எடுத்தாதான், ஒரு வீடு எடுத்தாதான். ரொம்ப வேதனையான காரியம். கிறிஸ்து பேர் தேவனுடைய மகிமை எவ்வளவு கொச்சப்படுகிறது. இதுக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சத்தியம் எங்க உங்ககிட்ட இல்லைங்களா? அனுபவத்துக்கே இடம் கொடுத்து இப்படித்தான் கத்தோலிக்க இருந்துச்சு. நம்ம காலத்துல இப்படி இருக்குது. இதுக்கு ஒரு சீர்திருத்தம் ஏற்பாடுனோ இல்லையா? அதை கொடுத்தா நம்ம எல்லாம் பாரப்படணுங்க. ஓகே, பல குணாதிசயங்கள் வேதத்துல இருந்து நம்ம பார்த்தோம், வேதத்தின் தன்மைகளை நம்ம பார்த்தோம். இது வேதத்தில் தெளிவாக நான் பல வசனங்கள் உங்களுக்கு எடுத்து காமிச்சோம் இல்லைங்களா? இது வேதமே வெளிப்படுத்துது. இப்ப கொஞ்ச நேரம் நமக்கு நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் சீர்திருத்த சரித்திரத்தில் இத மார்ட்டின் லூத்தர் எப்படி கண்டுபிடிச்சார், இது அவருக்கு எந்த விதமான எவ்வளவு போராட்டத்தில் இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர் வந்து ஒரு ஒரு தியாலஜியன், அவர் ஒரு இறையல் வல்லுநர், ஒரு பிரசங்கி, ஒரு ப்ரொஃபஸர். வந்து அங்க இருக்கிற விட்டன்பர்க் காலேஜ்ல யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் ஜெர்மனில. அவர் படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னா, ஆயிரம் ஆயிரம் காலமாக சபையில் பாரம்பரியமாக கற்றுக் கொடுத்து வருகிற பாரம்பரியத்துக்கும் தான் தீவிரமா படிச்சு வருகிற வேதத்துக்கும் ரொம்ப முரண்பாடா இருப்பதை அவர் பார்த்தார். ஒரு பெரிய டென்ஷன் வருது அவர் பார்த்தார். என்னடா இது இப்படி போட்டிருக்கு, இவங்க எப்படி செய்யறாங்க இதை? அவர் ரொம்ப படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த புக்ஸ பாத்தீங்கன்னா ரொம்ப கத்தோலிக்க விரோதமான ப்ராட்டஸ்டன்ஸ் புக்ஸ் மாதிரி கலாத்தியரை படிச்சுட்டு இருந்தாரு, எபிரேயர் படிச்சுட்டு இருந்தாரு. எபிரேயர் தான் சொல்லுது ஆசாரியன் இல்ல, ஐயர் எல்லாம் யாரும் இல்ல, அங்கியெல்லாம் போட்டு தெரிய வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே ஆசாரியனாக பிரதான ஆசாரியராக அவர் எல்லாம் முடிச்சுட்டார். நீங்க ஏன் இப்ப நாடகம் போடுறீங்க அப்படின்லாம் அவர் படிச்சுட்டு வர்றாரு. மார்ட்டின் லூத்தர் எல்லாம் படிக்கும் போது ரோமன்ஸ படிச்சு வர்றாரு, விசுவாசத்தினாலேயே ரட்சிப்புன்னு இதெல்லாம் படிக்கும் போது, இதெல்லாம் ஃபவுண்டேஷனல் புக்ஸ் ஃபார் ப்ரோட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன். இது தீவிரமா அவர் படிச்சுட்டு வரும்போது வேதம் சொல்றதுக்கோ இந்த சபை சொல்றதுக்கோ இவ்வளவு முரண்பாடா இருக்கேன்னு அவரால் பார்க்க முடிஞ்சு. அதுவும் சபை வந்து கத்தோலிக் சபை வேதம் வந்து தேவனுடைய வசனம் நம்பி வந்துச்சு. அதை பத்தி எந்த தர்க்கமும் அவங்களுக்கு இல்லை, அதை கூட சேர்த்ததான் பார்த்தாங்க. காலா காலமாக பாரம்பரியத்தை வேதத்தோடு அவர்கள் சேர்த்ததை பார்க்கிறோம். இவர் வந்து அந்த காலம் எப்படி இருந்த காலம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்களா. நம்ம காலம் மாதிரி அந்த காலத்துல இருந்துச்சு. வருஷம் வருஷம் போக போக இது என்ன ஆச்சுன்னா, வேதத்திலிருந்து ஆரம்பிச்ச சபை, அப்போஸ்தல உபதேசத்திலிருந்து ஆரம்பிச்ச சபை, மக்கள் எல்லாம் என்ன உணர்லன்னா, சபை பாரம்பரியம் வந்து வேதத்தை பின்பற்றணும் அப்படின்னு அவங்க எல்லாம் வேதத்தை தான் பின்பற்றுதுன்னு யூகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேதத்தின்படி தான் எங்க சபை செய்யுது. எல்லாருக்கும் இன்னைக்கும் இருக்கிற யூகம் என்ன, எந்த சபையில போய் கேட்டா வேதத்தின்படி தான் நாங்க செய்யறோம், பைபிளின்படி தான், பைபிளின்படி தான், ஜெகோவா விட்னஸ்க்கு அதான். அவங்க எல்லாம் யூகம் பண்ணிக்கிட்டாங்க, பைபிளின்படி தான் சபை செய்து. ஏன் ஆக்சுவலா அந்த பாரம்பரியம் வந்து வேதத்திலிருந்து மக்களை தூரம் 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 கொண்டு போயிட்டு இருக்கு, வேதத்துக்கு முரணான காரியங்களை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். மார்ட்டின் லூத்தர் பிறக்காத காலத்துக்கு முன்பதாக என்ன, அந்த காலத்தில் புக்ஸ் இல்ல, பிரிண்டிங் இல்ல, பிரிண்டட் புக்ஸ் இல்ல, அந்த காலத்துல பிரிண்டிங்கே வரல. ஒரு 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 பைபிள் காப்பியை காப்பி பண்ணணும்னா, இன்னொரு காப்பி பண்ணணும்னா எப்படிதான் பண்ணணும், எழுதி தான் காப்பி பண்ணணும். உன்னால யோசிக்க முடியுமா, ஒரு பைபிளை எழுதி கொடுங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது சொன்னா எவ்வளவு நாள் எடுப்பீங்க, எவ்வளவு முயற்சி எடுக்கணும், அதுவும் அதை கரெக்டா எழுதி கொடுக்கணுமே, இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபோர்ட் எவ்வளவு இருக்கும், அதுவும் பேப்பர்ஸ் எல்லாம் அது அவ்வளவு இதா இல்லை. அந்த காலத்தில் சுருளில் எழுதணும், மிருக தோலில் எழுதணும்னா அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ். யாருனால பைபிள் வைக்க முடியும் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்களேன். வேதம் மக்களுக்கு ஆக்சஸாக மக்கள் கையில் இல்லாத போனதுனால், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால், அது மாத்திரம் இல்லை அந்த காலத்தில் மிடில் வெஸ்டில் எல்லாம் ரொம்ப பேர் படிக்க மாட்டாங்க, படிப்பே இல்லை, வேதம் இல்லை, படிக்கிறது இல்லாததுனால சபை செய்கிறதெல்லாம் வேதத்தின்படி செய்கிறதுன்றத நம்பி வேதத்தை கனெக்ட் பண்ண முடியாம சபை வேதத்தின்படி சபை பாரம்பரியங்களாம் இருக்குது நம்பி வந்த காலம் அது. அதான் நூற்றாண்டு காலமாக வேதம் மக்கள் கையிலேயே இல்லாத பாரம்பரியம் எல்லாம் வேதத்தின்படி நடக்குதுன்னு ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல அது என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கத்தோலிக் சபை வேதத்துக்கு முரணாக மாறி போச்சு. அது மக்கள் உணரல, உணராம போயிட்டாங்க. மத்தேயு மார்க்கில் ஆண்டவர் சொல்ற மாதிரி, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குறீர்களே. உங்க பாரம்பரியத்தை வச்சு தேவ வசனத்தை இல்லாம பண்ணிடுறீங்களே அப்படின்னு அவங்களை கடிந்து கொண்டாங்க. அப்படித்தான் பண்ணிட்டாங்க. என்னாச்சு, கொஞ்சம் வருஷம் கடந்து போக போக புக்ஸ் அவங்களுக்கு இல்லை. நம்ம ஊரில் எடுத்து பாருங்களேன், நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் பரவி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி இருக்கிற நிலைமைக்கு காரணம் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ வருஷங்களில் ஒழுங்கான புக்ஸே இல்லை நம்ம ஊரில், புக்ஸே இல்லை. கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா இஎல்எஸ் அங்கெல்லாம் விற்கப்படுற புக்ஸ் வந்து இந்த கள்ளப்போதகர்களுடைய பெனியின் புக்ஸ் நிறையா இருக்கும், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்டு, அந்த கிரெப்லோ டாலரு, தினகரன் சீடிஸ் இருக்கும், பால் தங்கையாவுடைய ஆல்பம் இருக்கும், மோகன் சி லாசரஸுடைய படங்கள், மூவிஸ் எல்லாம் அவர் எடுத்த படங்கள்லாம் இருக்கும். எங்கேயுமே ஒரு சில அவங்களுடைய சர்மன்ஸ் எங்கன்னா போய் கேட்டு பார்த்தோன்னா தாங்கவே முடியாது, அதில் தியாலஜியே இருக்காது. இப்படி ஆகும்போது அது மாத்திரம் இல்லை, யாருமே நம்ம ஊரில் ஒழுங்காக வேதத்தை படிக்கிறது இல்லை, வேதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை. இல்லாத போது என்ன ஆகுது, படித்தவங்க கூட வேதத்தை படிக்காத போகும்போது இந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஒரே கொண்டாட்டம், ஒரே பிரபலம். பாருங்களேன், ஜோக்கருங்க, சில பேர்லாம் ஜோக்கருங்க தான், அந்த ஜோக்கரங்கள்லாம் பிரபலம். பெரிய சபைகள் ஏன் நம்ம ஊரில் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து மக்களுக்கு வேதம் தெரியலை. வேதம் தெரியாததுனால கத்தோலிக் அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லைங்களா, எல்லாம் யூகம் பண்ணுறாங்க அவங்கவுங்க சபையில் வேதம். பெண்டகாஸ்தல் சர்ச் பரவி கிடக்குது, எங்கே பாரு பரவி கிடக்குது, வேதத்துக்கு பல விதத்தில் முரணாக நடக்குது. வேதத்துக்கு வேதத்தை தாக்குற பணியில் அந்த சபை ஈடுபட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார், ஆண்டவர் எனக்கு பேசுகிறார், இன்னும் வெளிப்பாடு முடியலை, அதான் சொல்லியிருக்காருல்ல இதில் சேர்க்காத சேர்த்தா வாதையை சேர்ப்பேன்னு, முடியலை இன்னமும் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாருன்னு ஃபுல்லு பேக்கேஜை. ஃபோன் பண்ணும்போது இயேசு வந்து பேசினார், அப்போ பேசினார், இப்போ பேசினாருன்னு ரொம்ப முரண்பாடு. நம்ம ஊரில் அதாங்க நிலைமை இருக்குது, அதை நம்மலாம் கவனிக்கிறோமா? நம்ம ஊரில் இதுக்கு தான் காரணம். என்ன ஆகுது, ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா, அந்த சீர்திருத்த 500 வருஷத்து காலத்துக்கு மாதிரி இந்த காலத்தில், அப்போ தான் மார்ட்டின் லூதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரிண்டிங் உருவாச்சு, பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. அவர் வரும்போது அவருக்கு நல்லா புக்ஸ் கிடச்சிச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடி இல்லை. அதே மாதிரி நம்ம காலத்திலையும் இந்த மாதிரி புக்ஸ் இல்லை, இந்த ஆக்சஸ் இல்லை, மக்களுக்கு ஒழுங்கான சபை இல்லை, சத்தியம் தெரியல, பாரம்பரியங்களை நம்பிக்கிட்டு இப்படி சீர்திருத்தமே இல்லாத இந்த கள்ளப்போதவர்கள் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதால தான் இருளாக இருக்கு நம்ம ஊர். ஆனால் இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது, அது ஒரு பெரிய ஆறுதல். இந்த இன்டர்நெட் டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறதுனால ஆண்டவர் அவர் உலகம் முழுவதுமாக தன்னுடைய சீர்திருத்த மக்களை அவர் எழுப்பிட்டு தான் வர்றார். அவங்க இப்ப இந்த இன்டர்நெட் மூலமா பல தியாலஜிஸ் பல சத்தியங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, பல தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்களேன், இதெல்லாம் போலின்றத உணர்றவங்க எல்லாம் பல காரியங்களை ஆக்சஸ் பண்ணி படிக்க, மார்ட்டின் லூத்தர் அன்னைக்கு காலத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்னைக்கு பல பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்களேன், அப்படிதான், அப்படி படிச்சுதான் நானும் ஒருத்தன் அதை புரிஞ்சுக்கிட்டது இல்லைங்களா. அந்த மாதிரி பல பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பழைய சிஸ்டம் போய் புதிய சிஸ்டம் வரணும், உண்மையான சத்திய வேத சத்தியங்கள் பிரசங்கம் பண்ணணும், உண்மையான வேத சபைகள் ஏற்படணும்னு ஆண்டவர் வரப்போற ஜெனரேஷன்ல ஒரு ஒரு வாலிப ஜெனரேஷன், ஏன்னா ஓல்டெல்லாம் அவங்களே அப்படியே இருந்துடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அட்லீஸ்ட் வாலிப ஜெனரேஷனாவது எழும்பி இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா யங் பீப்புள் நிறைய பேர் இப்போ எழும்பி இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க செய்யணும் அப்படின்னு, அதுக்காக நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஓகே, அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்தில் தான் மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்தார். எழுத்துக்கு இது இல்லை, ஒரு நல்ல சபை இல்லை, எந்த தைரியமான பிரசங்கியும் இல்லை, பைபிளும் படிக்கிறது இல்லை. அதனால ஆர்சி சபை பிரபலமாக மூட நம்பிக்கையிலையும் பாரம்பரியத்திலும் வளர்ந்து போனது. அந்த சுச்சுவேஷன்ல தான் மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்து, ஆனா அவர் காலத்தில் படிக்க புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதனால அவர் தீவிரமா படிக்க ஆரம்பிச்சார். அவரு அவருக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்டிங் வந்ததுனால பல புக்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. பல புக்ஸ் பிரிண்ட் ஆனதுனால பல இரியல் புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகி பிரிண்ட்ல வந்துட்டதுனால அந்த புக்ஸுக்கெல்லாம் அவருக்கு ஆக்சஸ் கிடைச்சிச்சு. அவர் ஒரு மாங்க் இல்லையா, அகஸ்டீனியன் மாங்க்னும் போது அந்த பாரம்பரிய புக்ஸ்கெல்லாம் அவர் படிக்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாரு, பெரிய ஸ்லாக்கியம் அது. அது மாத்திரம் இல்லை, அவர் எப்ரேயும் கிரேக்கும் தெரிஞ்சவராக இருந்தார் பாருங்களா. அது பெரிய ஆசீர்வாதம் இல்லையா, மூல மொழியிலேயே வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு திறமை. அது அநேக பேருக்கு இல்லை, ஆனால் அவருக்கு இருந்துச்சு அந்த காலத்தில். எப்ரேயர் கிரேக்க படித்து வேதத்தை வந்து ஒரு வித்தியாசமான மூல மொழியில் படிக்கிறதும் நம்ம வேற டிரான்ஸ்லேஷன் படிக்கிறதும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மொழிக்கு மொழி படித்தாவே ஒரு மொழியில் உணராத ஒன்றுமே வெத்தாக இருக்கிற காரியம் வேறு மொழியில் படித்தோன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஏன் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழில் சில காரியங்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு மூல மொழியில் படிக்கும் போது சில சத்தியங்கள்லாம் ரொம்ப அழுத்தமாக உணரப்பட்டது. அப்படித்தான் அவர் படிக்க ஆரம்பிச்சார். படிக்க ஆரம்பிச்சு என்ன ஆச்சு அவருக்கு, இத இந்த நம்ம போன வாரம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அக்டோபர் 31 1570 அவர் அந்த 95 தீசிஸ் சபையில படிச்சார். அவர் அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சே செய்யல, உங்களுக்கு தெரியுமா, அது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும்னு அவர் நினைச்சே பார்க்கல. அவர் என்ன நினைச்சாருன்னா அது வந்து ஒரு ஒரு புரட்சியை ஏற்படுத்த நினைக்காம லத்தீன் மொழியில சில இறையியல் வாதத்துக்காக அது எழுதி போட்டார். அந்த காலத்தில் அவ்வளவு பேருக்கு லத்தீன் மொழி தெரியாது. இது என்ன பண்ணாங்க, அவர் போட்ட உடனே சில பேர் வந்து லத்தீன் தெரிஞ்சவங்க வந்து இது சபைக்கு விரோதமாக சபையை சேலஞ்ச் பண்ணும்படிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்த்து அவருக்கே தெரியாம அதை எடுத்துட்டு போய் ஜெர்மனியில டிரான்ஸ்லேட் பண்ணி ஊரெல்லாம் பரப்பி விட்டாங்க. திடீர்னு பார்த்தா மார்ட்டின் லூத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். அவர் யாருன்னு அடையாளம் தெரியாதவராக இருந்தார். அவர் ஒரு வாதத்துக்காக போய் போட்டார். போட்டது என்ன ஆயிடுச்சு, இது எல்லாம் பரவி போச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். ஆனால் கத்தோலிக் சபை அதுக்கு ரொம்ப விரோதமாக சொன்னதாக நம்ம பார்க்கலாம். சரி, நமக்கு நேரம் வேகமாக ஆயிடுச்சு. இதில் வந்து ஏன் அவருக்கு மார்ட்டின் லூத்தர் அதை போட்டாருன்ற ஒரு சரித்திரம் பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க சபை என்ன செஞ்சிச்சு, அவங்க பாவ மன்னிப்புக்காக அவங்களுடைய கோட்பாடின்படி ஒரு பெனன்ஸ் செய்யணும், ஒரு தவம் செய்து ஜபம் பண்ணி பாவத்தை ஆசாரிக்கிட்ட அறிக்கைட்டு அவர் ஆசாரியர் அறிக்கப்பட்ட பிறகு உன் பாவத்துக்கு ஏற்றபடி ஒரு பரிகாரத்தை அவர் சொல்லுவார், அதை போய் நீ செஞ்சுட்டு வரணும். ஒரு 3 மணி நேரம் ஜபம் பண்ணுறதோ, ரோசரி இந்த ஜபமாலை வச்சுட்டு சுத்திட்டே இருக்கிறதோ, ஒரு கேண்டில் கொளுத்துறதோ, இல்லை காணிக்க போடுறதோ, அவர் சொல்ற பரிகாரத்தை நீ போய் செஞ்சுட்டு வரணும். அந்த காலத்தில் என்ன ஆச்சு, சில பேர் ரொம்ப வயதானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, வீட்டுக்கு கூட சர்ச்சுக்கே வர முடியாதவங்க, அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எப்படி நம்ம அவருக்கு வந்து பேச முடியாது பண்ண முடியாதுன்னு சபை இரக்கத்தோடு தயவோடு பணிவோடு அவங்களுக்கு உதவி செய்யணுமே என்பதற்காக நாங்கள் இந்த இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு சர்டிஃபிகேட்டை ஏற்படுத்தணும். பாருங்களேன், எவ்வளோ இரக்கமானவங்க நாங்கள், எங்களை போய் ப்ரொடெஸ்டன்ஸ்காரங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. உதவி பாவ முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னுக்காக அதை ஆரம்பிச்சிச்சு. மாட்டின் லூத்தர் பிறக்கிறதுக்கு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே அதை ஆரம்பிச்சிச்சு. அந்த காலத்தில் என்ன ஆச்சு, அந்த ஒரு போப்பு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் இந்த சர்டிஃபிகேட் இல்லையா, ஃபார்ம் மன்னிப்பு சர்டிஃபிகேட் வந்து அது கொடுக்குற அது அதனால வருகிற பணத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப ஐடியா வந்துச்சு. இவ்வளோ பணம் இதுக்குள்ள இருக்குதா அப்படின்னு பார்த்து அவருக்கு ரொம்ப ஐடியா, இந்த ஊழியத்தில் இவ்வளோ பணம் இருக்குதான்னு அவருக்கு இப்போ கள்ளப்போதல்கள் வந்து இதாக ஒரு மாதிரி. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ரொம்ப கிளவர் பிஸ்னஸ் மேன். அவர் என்ன பண்ணார், நமக்கு பணம் வருமானம் அதிகம் பண்ணணும்னா மார்க்கெட்டை ஜாஸ்தி பண்ணு, ரெவன்யூ ஜாஸ்தி ஆகணும்னா மார்க்கெட்டை ஜாஸ்தி பண்ணு. அதுக்கு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, என்ன, இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம உயிருள்ளவங்களுக்கு மாத்திரம் கொடுக்காம செத்தவங்களுக்கும் பாவ மன்னிப்பு சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னா நமக்கு மார்க்கெட், செத்தவங்களை எவ்வளோ பெரிய மார்க்கெட் கிடைக்கும், எல்லையே இல்லாத மார்க்கெட் கிடைக்கும் இல்லையா, அப்படின்ற ஐடியா அவருக்கு வந்துச்சு. சரி, அது செத்தவங்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு மக்களை வந்து அதை ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து கோபம் அடைஞ்ச மார்ட்டின் லூத்தர் தான் இதை இப்படி இவர் செய்ய வந்துச்சு. பாருங்களேன், அவர் அந்த நேரத்தில் அந்த விட்டன்பர்க்ல ஒரு பிஷப் வந்து சபையை கட்டணும்னு முடிவு பண்ணார். சபை கட்டணும்னு முடிவு பண்ணும்போது பணம் இல்லைங்களே எங்க போய் இதுக்கு பார்க்கறது பணம்னு விசாரிக்கும் போது அவர் சொன்னாரு பணம் வர்றது வழி எனக்கு ஒன்று தெரியும். எப்படி அப்படின்னா டெட்செல் அப்படின்னா டெட்செல்லா டெட்செல்ன்றவன் அவனை மாதிரி ஒரு மனுஷங்களை உருக்கக்கூடிய ஒரு ஆளு பிரசங்கி இன்னுமே நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். அவருடைய பிரசங்க திறமை வந்து ரொம்ப அருமையான பிரசங்க திறமை. எப்பேற்பட்ட மனிதர்களையும் அழுவ வச்சிருவான், மன உருக்க வச்சிருவான். கத்தோலிக் பிரசங்கி அவனை பார்த்து அவன் பணத்தை கலெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சார். அவனை அனுச்சி போய் இன்டெலிஜென்ஸ் வீப்பா வித்து வாப்பா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ரொம்ப பிரசங்கம் பண்ணுவான். அவருடைய பிச் என்ன, உங்க அப்பா அம்மா இறந்திருக்கிறார்களா, உங்க பெற்ற தாத்தா பாட்டி இறந்திருக்கிறார்களா, உங்க பிள்ளைகள் இறந்திருக்கிறாங்களா, அவங்க இப்ப மத்தியஸ்தலத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுமா, அவங்களுடைய கூக்குரல் எனக்கு கேட்கிறது, அவங்களுடைய வேதனை எனக்கு புரிகிறது, நூற்றுக்கணக்கான வருஷங்களோடு மத்தியஸ்தலத்தில் சித்திரவதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உங்களை போத்து கூப்பிடுகிற கூக்குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா, என் மகனே என் மகளே என் மனைவியே என் புருஷனே எனக்கு உதவி செய்ய மாட்டியா, உன்னை சாப்பாடு ஊட்டி வளர்த்து ஆளாக்கி உன்னை பெரியவனாக்கி எவ்வளவு சொத்து உனக்காக வைத்து போனமே, நாங்கள் இப்போ நரகத்தில் மத்தியஸ்தலத்தில் வேதனை படுகிறோமே, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டியா, நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி எல்லாம் இரக்கம் உள்ள தயவுள்ள பணிவுள்ள காருண்யம் நிறைந்த இந்த சபையில உன் காணிக்கையை கொடுத்து எங்களுக்காக அந்த இன்டெலிஜென்ஸ் சர்டிபிகேட்டை வாங்கிக்க, எங்க பேர்ல அந்த பாவ மன்னிப்பு சர்டிபிகேட்டை வாங்கிக்க, எப்போ காசை வந்து அந்த உண்டியில போட்டு டடங் டடங் டடங்னு கீழே போய் அந்த காசு உழுதோ டக்குன்னு எங்களுடைய ஆத்மா மத்தியஸ்தலத்திலிருந்து பரலோகத்துக்கு ஓடி போவோம் அப்படின்னு அவங்க சத்தமெல்லாம் எனக்கு கேட்கறதே அப்படின்னு மக்களை சொல்லி உருக்கி இதெல்லாம் அழுவ வச்சு அவங்கள மயக்கி. இப்போ எமோஷனல் மெனிப்புலேஷன் தான், சபைகள்லாம் எமோஷனல் மக்களுடைய உணர்ச்சிகளை வச்சு சிந்திக்க விடாமல் அவங்களெல்லாம் இது பண்ணி கவர்ச்சி பண்ணுறாங்களே ஒரு பொய் மதம் அப்படிதான் அவன் பண்ணுறவன். அவெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பான் டெட்செல்ன்றவன். அதை பார்த்து பணம் எக்கச்சக்கமாக சம்பாரிச்சான் அதனால சபை கட்டுறதுக்கு. பாவம் மார்ட்டின் லூத்தர் சபையிலயோ இருந்த சில பேர் மக்கள் இப்போ சில ஹேண்டிகேப்பா இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் போய் அவதையும் வாங்கிட்டு வந்து மார்ட்டின் லூத்தர் காட்டுறாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஒரு பாஸ்டரா பார்த்த உடனே அவருக்கு வந்த கோவம் ஆத்திரத்துல தான் போய் அதை செஞ்சார். பாருங்களேன், அவருக்கு வந்த கோவம் ஆத்திரம், இதை எப்படி இதை செய்யணுமே போய் செஞ்சார். அதை செய்யும் போது இது இப்படி பரவி போச்சு, பரவி போய் சரி இதை இவர் மார்ட்டின் லூத்தர் செஞ்ச பிறகு சபை ரொம்ப அவரை எதிர்த்தாங்க. இவன் அவன் கேட்டது என்னன்னா, யார் யானி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சபையை பற்றி குற்றம் சொல்றதுக்கு நீ யார், அதுதான் மார்ட்டின் லூத்தருக்கு. போப்புடைய அதிகாரத்தின் மூலமாக போப்புடைய வாரிசாக பிறந்த பேதுருடைய வாரிசாக பிறந்த போப்புடைய அதிகாரத்தினால் இதை செய்யப்படுகிறத குற்றம் தீர்க்க நீ யார், சாதாரண மாக்கனி நீ யார் இதை செய்ய முடியும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேள்வி கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, சாதாரணமா அவர் போட்ட ஷீட்டை போய் போப்புடைய அதிகாரத்தையே அவர் மெதுமெதுவா போய் போப்புடைய அதிகாரத்தையே ஒரு அதிகாரத்துக்கு சவால் விடும்படிக்கு இந்த பிரச்சனை கொண்டு போயிருச்சு. அவர் போய் இந்த இன்டெலிஜென்ஸ் தான் அட்டாக் பண்ண போனாரு, அது போப்புடைய அதிகாரத்துல செய்யப்பட்டது. அப்ப அந்த இன்டெலிஜென்ஸ் அட்டாக் பண்ணா நீ போப்புடைய அதிகாரத்தையும் அட்டாக் பண்றியே அப்படின்னு வந்துருச்சு. இங்க லூத்தருக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவரு ஆரம்பத்தில் அப்படி நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஏன், இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து 50 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இது, அதைத்தான் அவர் தாக்கணும்னு நினைச்சாரு தவிர ஆண்டாண்டாக நம்பி வருகிற போப்புடைய அதிகாரத்தையே தாக்கும்படிக்கு இது கொண்டு போயிருச்சு. எங்கெங்கயோ கை வச்சு கடைசியில தலை மேலேயோ பாதிரிய போப்பாண்டவர் மேலேயே கை வச்சுட்டானே அப்படின்ற மாதிரி வம்பு வந்துருச்சு அவருக்கு. அது வந்த பிறகு ரொம்ப கஷ்டமான நிலை, ரொம்ப போராட்டமான நிலையா போச்சு லூத்தருக்கு. இந்த மாதிரி ஒரு பாதிப்பை அவர் இணைச்சு பார்த்ததில்ல. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு வாதம் பண்ணும்படிக்கு ஒரு லைப்சிக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவருக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு, வாதம் பண்ணணும் வாப்பா அப்படின்னு. அங்க வந்து லைப்சிக் வந்து இவர் இருக்கிறது விட்டன்பர்க், லைப்சிக்ன்றது இன்னொரு இடம். அது ஹிஸ்டரியில பார்த்தோம்னா ஜெர்மனி வந்து சாக்சனியா ரெண்டா பிரிஞ்சிருக்கும், எலக்ட்ரல் சாக்சனி டியூக்கல் சாக்சனின்னு. அந்த டியூக்கல் சாக்சனில தான் இவர் இருக்கிறாரு, மார்ட்டின் லூத்தர். இந்த லைப்சிக்ன்றது வந்து வேற சாக்சன். இவங்க ரெண்டு, இந்த ரெண்டு ஆளுகிறவர்கள் வந்து ரெண்டு சொந்தக்காரத்தான், ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிக்காது. இப்போ மார்ட்டின் லூத்தர் இருக்கக்கூடிய விட்டன்பர்க்ல இருக்கக்கூடிய ஆள்றவர் வந்து மார்ட்டின் லூத்தர் சப்போர்ட் பண்ணார். ஆனா அங்க இருக்கிற லைப்சிக்ல இருக்கிறவர் வந்து மார்ட்டின் லூத்தர் எதிர்த்து நின்னார். அதனால இந்த வாதத்துக்கு போனோம்னா மார்ட்டின் லூத்தர் வந்து ஒரு சிங்கம் கூடிய குகைக்குள்ள போற மாதிரி ரொம்ப ஆபத்து. அதனால இவருக்கு ஒரு இது வரும்போது மார்ட்டின் லூத்தர் அதுக்குள்ள போனாரு. அதுல போய் பேசும்போது அவருக்கும் தன்னுடைய தன்னோடு வேலை செய்யற இன்னொரு காலேஜ் கோலீக், அவர் ரொம்ப சீனியர், அவர் பேர் கார்ல் ஸ்டார்ட், லூத்தரோடு விட்டன்பர்க்ல ப்ரொஃபஸரா இருந்தவர், அவங்க ரெண்டு பேருக்கும் அழைப்பு வந்துச்சு, நீங்க வந்து வாதம் பண்ணுங்க. கார்ல் ஸ்டார்ட்டுக்கு ஒரு டாபிக், லூத்தருக்கு ஒரு டாபிக். கார்ல் ஸ்டார்ட் என்ன பண்ணும், கிருபையை பத்திய வாதம், அதை பத்தி அந்த டாபிக்கை நீங்க வாதம் பண்ணும். லூத்தருக்கு என்ன வாதம்னா போப்புடைய அதிகாரத்தை பத்தி வாதம். கிருபையை பத்தி முக்கியம்தான், ஆனா அது அவ்வளவு ஆபத்தானது இல்ல. போப்புடைய அதிகாரத்தை பத்தி வாதம் பண்ணணும்னு மார்ட்டின் லூத்தருக்கு வந்தது கை கால்லாம் நடுங்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் அவருக்கு அது வந்துச்சு. அது வரும்போது அந்த வாதத்துக்கு அவர் புறப்படுறார். புறப்பட்டு அவர் போகும்போது தன்னோடு அவரோடு அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்த 200 ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கெல்லாம் கத்தி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு புறப்பட்டாங்க. ஏன் போனாங்கன்னா அவங்க ப்ரொஃபஸர்ஸுக்கு ஏதாவது ஆயிடும், ரொம்ப கொடுமையான காலம், இது சிங்கம் குகையில் போதே ஏதாவது ஆயிடும்னு அவங்க கூட போனாங்க. போன பிறகு அந்த வாதத்துக்கு கத்தோலிக் சைட்லேருந்து பண்ணக்கூடியவர் வந்து எக்ன்றவர், எக்ன்றவர் அவர் வந்து ரொம்ப ஒரு வேத சரித்திர இது சர்ச் ஹிஸ்டரிய ரொம்ப தெரிஞ்ச மனுஷன், பயங்கரமா கோட் பண்ண முடியும், பயங்கரமா வசனங்கள்லாம் சொல்ல முடியும், பயங்கரமா செய்ய முடியும், ரொம்ப பம்பாடிஸ்டிக்கா பேசுவாரு. சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் அவரு யூரின் கோட் பண்ணுவாரு, தேர்ட்டுலியன் அவரு சொன்னாரு, மூணு பேஜா கோட் பண்ணுவார். அந்த மாதிரி எதிர்வாதம் எக்கு, இந்த பக்கம் மார்ட்டின் லூத்தர், இவங்க ரெண்டு பேருக்கும் வாதம். இதை ஏன் கொஞ்சம் டீட்டெயிலா நான் பாக்குறேன்னா, இந்த வாதத்தின் மூலமா தான் மார்ட்டின் லூத்தருக்கு வேதம் மட்டுமேன்ற ஒரு வைராக்கியம் அவருக்கு வந்துச்சு. இதுல தான் அவர் கண்டுபிடிச்சார். அதனால இந்த ரெண்டு கூட்டமும் மோத போகுது, எது எக்கு கத்தோலிக் பக்கம், மார்ட்டின் லூத்தர் வந்து இந்த ப்ரோடெஸ்டன்ட் பக்கம், மார்ட்டின் லூத்தரும் கார்ல் ஸ்டார்ட் இல்லைங்களா, இவங்க ரெண்டு பேர் சந்திச்சு அவங்க லைஸ் என்ன அந்த ஊர் பேர் சொன்ன லைப்சிக், லைப்சிக் அந்த ஊர்ல ரெண்டு பேரும் சந்திச்சு சொல்ல போனா அந்த ரியல் த கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ்னுவாங்க சில மூவிஸ்ல, த கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ்னா இதுதான் கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ். ரெண்டு பேரும் பயங்கரமான ஆளுங்க, ரொம்ப பயங்கரமான பிரசங்கி இவரு, இந்த பக்கம் இருக்க எக்ன்றவரு, அது கூட மார்ட்டின் லூத்தரும் போய் வாதாடணும், அந்த வேதத்தின்படி வாதாடணும், போப்புடைய அதிகாரத்தை பத்தி வாதாடணும், போப்பு அதிகாரம் உள்ளவரா வேதம் அதிகாரம் உள்ளதா அப்படின்ற ஒரு வாதம். ஆகவே இது முடிக்க முடியல, நம்ம இந்த வாதத்தை அடுத்த வாரம் நாம் தொடரலாம். இந்த ஹிஸ்டரியை நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியம். இதுல தான் உணர்ந்தாரு, இந்த போராட்டத்தில் அவர் போராடின போராட்டம், அவர் ஒண்ணுமே அப்படி நினைச்சு செய்யல அது இதை போடும் போது, ஆனா இது மாறி 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 எங்க போய் கொண்டு போய் முடிஞ்சு, அதுக்காக எவ்வளவு போராட்டம் மனுஷனை வாட்டி எடுத்துருச்சுன்னு பார்க்கணும். அதெல்லாம் வெளியில வந்த ஒரு சத்தியம் தான் வேதம் மட்டுமே அப்படின்னு எல்லாரும் நிக்க ஆரம்பிச்சது. நம்ம தொடர்ந்து படிப்போம் அடுத்த வாரம். ஜெபம் பண்ணுங்க.